உக்ரைனில் நான் ஆசிரியராக பணியாற்றிய போது நான் போக வேண்டிய இடத்திற்கான மெட்ரோ ரயிலை பிடிப்பதற்கு சில நிமிடங்களே இருந்த ஒரு சம்பவத்தை நினைக்கிறேன். மெட்ரோ நிலையத்திற்குள் நான் விரைந்து சென்று படிக்கட்டுகளில் ஓடி ரயிலின் கதவுகள் பூட்டப்படும் முன் ரயிலுக்குள் பாய்ந்தேன். அது அந்த முழு நகரத்தையும் கடந்து செல்லும் பயணம் என்பதால் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும்படி சில நிமிடங்கள் இருக்கையில் சாய்ந்து ஓய்வெடுத்தேன். சிறிது நேரம் சென்ற பின்னரே நான் தவறான திசையில் செல்லும் ரயிலை பிடித்திருக்கிறேன் என்பது எனக்கு உரைத்தது. வழக்கம் போல் அடுத்த மெட்ரோ நிலையம் பல மைல்களுக்கு அப்பால் இருந்ததால் அதை அடைய வெகு நேரம் ஆயிற்று. திரும்பவும் சரியான திசையில் என் பயணத்தை தொடரும் வேளையில் நான் மிகவும் தாமதமாக போகிறேன் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த சூழ்நிலை நான் நினைத்தது போல இல்லாவிட்டாலும் இப்பொழுதாவது சரியான திசையில் செல்கிறேன் என்று எனக்குள்ளே நான் கூறிக்கொண்டதை நினைவு கூறுகிறேன். நம் வாழ்வின் காரியங்கள் பெருவாரியான பகுதிகளில் இப்படித்தான் உள்ளது என்று நினைக்கிறேன். பெரும்பாலான நேரங்களில் அவை கொஞ்சம் கூட அல்லது முற்றிலும் நேர்த்தி இல்லாமல் இருக்கின்றன. நாம் செல்லும் இடமெல்லாம் பலவித பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்கிறோம். இருப்பினும் தவறான திசையில் செல்வதை விட சரியான திசையில் செல்வது இன்னும் சிறந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்பாடத்திற்கு சரியான திசை என்று பெயரிட்டுள்ளோம். இங்கு நாம் ஆதியாகமம் 6:9-11 உள்ள நோவாவி நாட்களில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்திற்கு பிறகு தேவன் தம் ஜனங்கள் வழிநடக்கும்படி ஏற்படுத்தி வைத்திருந்த திசையை கண்டறிய போகிறோம். ஆதிகால வரலாற்றை குறித்த இந்த அதிகாரங்களில் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் தொடரும்படி ஒரு தெளிவான திசையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது அவர்கள் விரும்பியபடி இல்லாவிட்டாலும் பெரும் ஆசீர்வாதத்திற்கு நேராக அவர்கள் கடந்து வரும்படி தேவனால் நியமிக்கப்பட்டதாகும். இதே திசையை தொடரும்படி கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஆதி வரலாற்றின் இந்த வேத பகுதி மிகவும் முக்கியமானதாகும். ஆதியாகமம் 6:9-11 பற்றிய நமது ஆய்வு 3 பகுதிகளாக பிரிகிறது. முதலாவது, இந்த அதிகாரங்களின் இலக்கிய அமைப்பை நாம் ஆராய்வோம். இரண்டாவதாக, இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே ஏன் இந்த காரியத்தை எழுதினார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் அவற்றின் உண்மையான அர்த்தத்தை நாம் ஆராய்வோம். மூன்றாவதாக, இந்த அதிகாரங்களை நம் வாழ்வில் பயன்படுத்தும் வழிகாட்டுதலுக்காக புதிய ஏற்பாட்டை பார்ப்போம். இந்த அதிகாரங்களின் இலக்கிய அமைப்பை ஆராய்வதன் மூலம் சரியான திசையை பற்றிய நமது ஆய்வை தொடங்குவோம். ஆதியாகமம் 6:9-11 என்பது ஆதி வரலாற்றின் ஒரு பெரும் பகுதியாகும். இது பல்வேறு வழிகளில் கோடிட்டு காட்டப்படலாம். நம்முடைய நோக்கங்களுக்காக இந்த அதிகாரங்களை 2 முக்கிய பகுதிகளாக பிரித்துள்ளோம். 6:9-9:17 கொண்டுள்ள முதல் பிரிவிற்கு விடுதலையின் ஜலப்பிரளயம் என்று தலைப்பிட்டுள்ளோம். ஆதியாகமத்தின் இந்த பகுதியில் நோவா காலத்து ஜலப்பிரளயத்தை மோசே விவரித்தார். இதன் இரண்டாவது பகுதி புதிய ஒழுங்கு என்ற தலைப்பில் உள்ள ஆதியாகமம் 9:18-11 ஆகும். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளை இது விவரித்து உலகத்தை வகைப்படுத்த நீடிக்கும் முறைகளை அமைக்கிறது. இந்த அதிகாரங்களின் இலக்கிய வடிவத்தை நன்கு புரிந்து கொள்ள நாம் இந்த 2 முக்கிய பெரும்பகுதிகளையும் பார்ப்போம். நோவாவின் நாளில் நிகழ்ந்த ஜலப்பிரளயத்தை பற்றி மோசே எழுதிய கதையின் அமைப்பை ஆராய்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம். சமீப ஆண்டுகளில் நோவாவின் ஜலப்பிரளயத்தின் சம்பவம் ஒப்பீட்டளவில் ஒரு தெளிவான இலக்கிய வடிவத்தை காட்டுகிறது என்பதை பல மொழிபெயர்ப்பாளர்கள் கவனித்துள்ளனர். இந்த முறையை பல வழிகளில் விவரிக்கக்கூடும் என்றாலும் இந்த ஆய்வில் இந்த அதிகாரங்கள் எவ்வாறு ஒரு ஒற்றுமையான 5 படிகளுடைய நிகழ்வை உருவாக்குகின்றன என்பதை சுட்டிக்காட்டுவோம். இச்சம்பவத்தின் முதற்படி ஆதியாகமம் 6:9-22 தோன்றுகிறது. அதை நாம் நோவாவுடனான முதல் தெய்வீக உடன்படிக்கை என்று அழைப்போம். சம்பவத்தின் இப்பகுதியில் சீர்கட்டு போன உலகில் நோவாவை ஒரு நீதியுள்ள மனிதன் என்று மோசே குறிப்பிட்டார். தேவன் நோவாவிடம் அவர் ஏன் மனித குலத்தை அழிக்க திட்டமிட்டார் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை நாம் ஆதியாகமம் 6:13 வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஆயினும் இச்சம்பவத்தின் முதற்படி தேவன் ஒரு மனிதனையும் அவனுடைய வீட்டாரையும், அதாவது நீதிமான் நோவாவை விடுவிப்பதன் மூலம் மீண்டும் தம் கிரியையை தொடங்க திட்டமிட்டார் என்றும் சொல்கிறது. தம்முடைய இந்த நோக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் நோவாவுடன் முதலில் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 6:17-18 தேவன் இந்த வார்த்தைகளை நோவாவிடம் கூறியதாக நாம் வாசிக்கிறோம். பூமியிலுள்ள யாவும் மாண்டுபோம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஜலப்பிரளயத்தின் ஆரம்பத்தில் வரவிருக்கும் வெள்ளத்திலிருந்து நோவாவையும் அவனுடைய வீட்டாரையும் மீட்பதற்காக தேவன் ஒரு உடன்படிக்கை சத்தியம் செய்தார். இந்த உடன்படிக்கை நோவாவின் மீட்பிற்கு உறுதியளித்து ஜலப்பிரளயத்திற்கு பிறகு அவனை புதிய மனுகுலத்தின் தகப்பனாக ஏற்படுத்தியது. நோவாவுடனான தேவனின் முதல் உடன்படிக்கையின் கவனம் செலுத்துவதன் மூலம் ஜலப்பிரளய சம்பவம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை இப்போது நாம் பார்த்திருக்கும் வேளையில் முதல் பகுதியான 8:20-9:17 சமநிலைப்படுத்தும் நோவாவுடனான நிலைக்கும் தெய்வீக உடன்படிக்கை என தலைப்பிடப்பட்டுள்ள சம்பவத்தின் கடைசி பகுதிக்கு நாம் திரும்ப வேண்டும். நம் தலைப்பு குறிப்பிடுவது போல இந்த வேத பகுதியில் தேவன் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவாவிடம் திரும்பி வந்து அவனுடன் மற்றொரு உடன்படிக்கை செய்தார். தேவன் மனுகுலத்திற்கு உலகத்தில் ஒரு புதிய ஒழுங்கின் வாய்ப்பை வழங்க முடிவு செய்தார். ஆதியாகமம் 8:22 நாம் வாசிப்பதை போல, பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இந்த புதிய அமைப்பின் உறுதியை நிலைநாட்ட தேவன் ஆதியாகமம் 9:11-15 ஜலப்பிரளய சம்பவத்தின் முடிவில் நோவாவுடன் இரண்டாவது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். எனவே நோவாவின் ஜலப்பிரளய சம்பவம் பூமியை மீண்டும் ஒரு வெள்ளம் அளிக்காது என்ற உடன்படிக்கை வாக்குறுதியுடன் முடிவடைவதை நாம் காண்கிறோம். மேலும் தேவன் இந்த வாக்குறுதியை மறக்க மாட்டார் என்பதற்கான உறுதியின் அடையாளமாக மேகங்களில் தமது வானவில்லை வைத்தார். இறுதி உடன்படிக்கையின் இந்த வாக்குறுதி நோவாவுக்கு ஆதி வரலாற்றில் இருந்த முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. அவன் உடன்படிக்கையின் ஒரு மத்தியஸ்தனாக இருந்தான். இது அனைத்து வருங்கால சந்ததியினருக்கும் சேர்த்து அருளப்பட்ட ஒரு உடன்படிக்கையாகும். இச்சம்பவத்தின் துவக்க மற்றும் இறுதி பகுதிகளை மனதில் கொண்டு ஜலப்பிரளய சம்பவத்தின் உள் செயல்பாடுகளை ஆராய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இதன் மத்திய பகுதி தேவனின் முதல் உடன்படிக்கையிலிருந்து 3 முக்கிய படிகளாக இறுதி உடன்படிக்கையின் புதிய ஒழுங்கிற்கு நகர்கிறது. இச்சம்பவத்தின் இரண்டாவது படி நோவாவின் வெள்ளத்திலிருந்து தப்பித்தல் என்று நாம் பெயரிட்டுள்ள 7:1-16 தோன்றுகிறது. இதன் பொருள் மிகவும் நேரடியானது. நோவா பேழையை உண்டு பண்ணி அதில் எல்லா வகையான விலங்குகளையும் கொண்டு வந்தான். வெள்ளம் உலகத்தில் பிரவாகிக்க தொடங்கியது. ஆனால் நோவா, அவனது வீட்டார் மற்றும் அவன் கூட்டி சேர்த்த விலங்குகள் பேழைக்குள் பத்திரமாக அடைக்கப்பட்டன. நோவாவின் ஜலப்பிரளய சம்பவத்தின் 4வது பகுதி இரண்டாவது படிக்கு ஒரு வியத்தகு எதிர்நிலையை உருவாக்குகிறது. ஆதியாகமம் 8:6-19 உலர்ந்த நிலத்திற்கு நோவா சென்றதை இது விவரிக்கிறது. வெள்ளம் வடிய தொடங்கிய பிறகு பேழையை விட்டு வெளியேறும்படி வறண்ட நிலம் தோன்ற வேண்டும் என்று நோவா வாஞ்சித்தான். ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு வறண்ட நிலங்கள் தோன்றியது. முன்பு தேவன் நோவாவை பேழைக்குள் செல்ல கட்டளையிட்டதை போல பேழையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டார். நோவாவின் தெய்வீக நினைவு என்று நாம் தலைப்பிட்டுள்ள ஆதியாகமம் 7:17-8:5 என்கிற இந்த சம்பவத்தின் மையத்தை அல்லது திருப்பு முனையை பார்க்க வேண்டிய நிலையில் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த வசனங்கள் வெள்ளம் பொங்கி எழுவது மற்றும் பூமியின் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அழிப்பது பற்றிய விளக்கத்துடன் தொடங்குகிறது. ஆனால் இந்த பகுதியின் முடிவில் வெள்ளம் வடிய தொடங்குகிறது. இப்போது இந்த பகுதியின் மத்தியில் எளிய ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் உள்ளது. இது தேவன் ஏன் வெள்ளத்தை மட்டுப்படுத்த தொடங்கினார் என்பதை குறிக்கிறது. ஆதியாகமம் 8:1 புயலின் நடுவே மோசே இவ்வாறு எழுதினார்: தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தமது மிகுந்த இரக்கத்தினால் நோவா மற்றும் அவனுடன் இருந்தவர்களுடன் பண்ணின உடன்படிக்கையை தேவன் மறக்கவில்லை. பேழையின் பயணிகளை தேவன் நினைவு கூர்ந்து அவர்கள் நிமித்தம் பொங்கி வரும் வெள்ளத்திற்கு எதிராக அவர் இடைப்பட்டார். நோவாவின் ஜலப்பிரளயத்தின் இந்த சுருக்கம் இச்சம்பவத்தின் முதன்மை விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. ஜலப்பிரளயத்தை பற்றி மோசே விடுதலையின் சம்பவமாக எழுதினார். பூமியின் பொல்லாத ஜனங்கள் மீது நியாயத்தீர்ப்பு வந்தாலும் மோசேயின் முக்கிய நோக்கம் நோவாவின் மூலம் தேவன் மனுகுலத்தை மிகப்பெரிய ஆசீர்வாத உலகிற்கு கொண்டு வந்தார் என்பதை காட்டுவதாகும். ஆதியாகமம் 6:9-11:9 முதல் பகுதியை இப்போது நாம் ஆராய்ந்திருக்கிற வேளையில் ஆதியாகமம் 9:18-11:9 உள்ள இரண்டாவது பெரிய பகுதியான புதிய ஒழுங்கிற்கு நாம் திரும்ப வேண்டும். 9-11 உள்ள புதிய ஒழுங்கை பற்றிய மோசேயின் குறிப்பு இரண்டு அடிப்படை பகுதிகளாக பிரிகிறது. ஒருபுறம் ஆதியாகமம் 9:18-10:32 நோவாவின் புத்திரரில் கவனம் செலுத்துகிறது. மறுபுறம் ஆதியாகமம் 11:1-9 பாபேல் நகரத்தின் தோல்வியை பற்றியது. இந்த வேத பகுதிகள் முதலில் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாததாக தோன்றினாலும் உலகின் புதிய ஒழுங்கிற்கான ஒரு வடிவத்தை உருவாக்க உண்மையில் அவை ஒன்றிணைந்து செயல்படுவதை நாம் பார்ப்போம். அவைகள் அந்த காலகட்டத்திலிருந்து உலக வரலாற்றின் முக்கிய அம்சங்களை முன்வைக்கின்றன. முதலில் நோவாவின் புத்திரரின் குறிப்பு மற்றும் புதிதாக ஒழுங்குபடுத்தப்பட்ட உலகின் இந்த தோற்றத்திற்கு அது செய்யும் பங்களிப்பை பார்ப்போம். ஆதியாகமத்தின் 9-10 நோவாவின் புத்திரர் குறித்த மோசேயின் பதிவு ஒரு தலைப்பு மற்றும் இரண்டு முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. 9:18-19 ஆதியாகமத்தின் இந்த பகுதி அடிப்படையில் நோவாவின் 3 குமாரரின் மீது கவனம் செலுத்துவதையும் அவர்கள் பூமியில் எவ்வாறு பரம்பியிருந்தார்கள் என்பதையும் குறிப்பிடும் ஒரு தலைப்பை காண்கிறோம். இந்த தலைப்பிற்கு ஏற்ப நோவாவின் புத்திரர் பற்றிய மோசேயின் பதிவு இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிகிறது. முதலில் 9:20-29 உள்ள சம்பவம் நோவாவின் புத்திரரிடையே காணப்படும் வேறுபாடுகளை முன்வைக்கிறது. இரண்டாவதாக 10:1-32 நோவாவின் குமாரர் மற்றும் அவர்களின் சந்ததியினரின் பரவலை விவரிக்கிறது. இந்த பிரிவுகளை தனித்தனியாக பார்ப்பது உதவியாக இருக்கும். அதிகாரம் 9:20-29 என்பது ஆதியாகமத்தில் நன்கு அறியப்பட்ட பகுதி. இது காமின் மகன் கானானின் சாபத்தை பற்றி பேசுகிறது. ஆதியாகமம் 9:24-27 மோசே எழுதியதை கவனியுங்கள். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்றான். எளிமையாக சொன்னால் இச்சம்பவம் நோவாவின் சந்ததியினரிடையே பெரும் வேறுபாட்டிற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை அறிவிக்கிறது. காமின் மகன் கானானை நோவா சபித்தான். கானான் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். இருப்பினும் நோவா தனது மற்ற குமாரர்களான சேம் மற்றும் யாபேத் தன்னை கனத்துடன் நடத்தினபடியால் அவர்களை ஆசீர்வதித்தான். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு புதிய ஒழுங்கை பற்றிய தனது விளக்கத்தில் மோசே இச்சம்பவத்தை சேர்த்தார். ஏனென்றால் முழு மனித இனமுமே நோவாவின் இந்த 3 குமாரிடமிருந்து வந்தது. இங்கு செய்யப்பட்ட வேறுபாடுகள் வேதாகம வரலாற்றில் இக்காலத்திலிருந்து காணப்படும் மனித உறவுகளின் இயக்கத்திற்கு வழிவகுத்தது. நோவாவின் குமாரர்களுக்கிடையேயான வேறுபாடுகள் குறித்த இந்த கண்ணோட்டம் அதிகாரம் 10 நோவாவின் புத்தருடைய பரவுதல் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு வந்த தலைமுறைகளை பார்த்து ஆதியாகமம் 10 காம், சேம் மற்றும் யாப்பேத்தின் சந்ததியினர் உலகம் முழுவதும் சென்ற இடங்களின் மாதிரி பட்டியலை மோசே கொடுத்தார். ஆதியாகமம் 10 யாபேத்தியர்கள் கானானின் வடக்கு, வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளை ஆக்கிரமித்தனர். ஒரு சில விதிவிலக்குகளுடன் காமியர்கள் வடக்கு ஆப்பிரிக்காவை நோக்கி நகர்ந்தனர். காமின் விசேஷித்த மகன் அதாவது கானான் இஸ்ரவேலின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலமான கானான் நாட்டில் வாழ்ந்தான். சேமின் தலைமுறைகள் அரேபிய தீப கற்பத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்தனர். ஆதியாகமம் 10 பதிவு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் புலம்பெயர்தலுக்கான பொதுவான அமைப்புகளை மட்டுமே வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜலப்பிரளயத்திற்கு பிறகான புதிய ஒழுங்கில் மனித சம்பாஷணங்களை வகைப்படுத்தும் சில நீண்டகால அமைப்புகளை விளக்குவதற்கு இந்த பொதுவான வடிவங்கள் மோசேக்கு போதுமானதாக இருந்தன. ஆதியாகமம் 9:10 நோவாவின் புத்திரரை பற்றிய மோசேயுடைய கவனத்தின் இலக்கிய அமைப்பை இப்போது நாம் பார்த்திருக்கும் வேளையில் வெள்ளத்திற்கு பிறகு புதிய ஒழுங்கின் 2வது பகுதியான 11:1-9 உள்ள பாபேல் நகரத்தின் தோல்வியை நாம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பாபேல் கோபுரத்தின் சம்பவம் 5 வியத்தகு ஒற்றுமையுள்ள படிகளாக பிரிகிறது. 1 மற்றும் 2 வசனங்களின் முதல் படி சேர்ந்து வாழ்ந்த மனுகுலத்தின் பெரும்பான்மையுடன் தொடங்குகிறது. ஆனால் இதற்கு நேர்மாறாக இச்சம்பவம் 8 மற்றும் 9 வசனங்களில் முடிவடைகிறது. அங்கு தேவன் மனித பாஷையை குழப்பியதால் பூமியில் மனுகுலத்தை சிதறடித்தார் என்பதை அறிகிறோம். ஒரே மொழியுடன் ஒன்றாக இருந்த மனுகுலம் எப்படி பல மொழிகள் கொண்டதாக சிதறடிக்கப்பட்டது, என்ன நடந்தது என்பதை நடுப்பகுதி விளக்குகிறது. வசனம் 3 மற்றும் 4 படி ஜனங்கள் கொண்டிருந்த ஒரு திட்டத்தை அறிக்கையிடுகிறது. அவர்கள் எக்காலத்திலும் புகழ் பெற்றவர்களாகவும் முற்றிலும் வெல்ல முடியாதவர்களாகவும் இருக்கும்படிக்கு வானளாவிய ஒரு பெரிய கோபுரத்துடன் ஒரு நகரத்தை உருவாக்க விரும்பினர். இருப்பினும் 6 மற்றும் 7 வசனங்களில் உள்ள இந்த சம்பவத்தின் 4வது படி தேவனின் எதிர்திட்டத்தை அறிவிப்பதன் மூலம் இந்த மனித திட்டத்தை சமப்படுத்துகிறது. தேவன் மக்களின் மொழியை குழப்பி நகரத்தை தாக்க தமது பரலோக சேனையை அழைத்தார். அதன் மூலம் மக்கள் நகரத்தையும் அதன் கோபுரத்தையும் கட்டுவதை நிறுத்தினார். இந்த சம்பவத்தின் திருப்பு முனை வசனம் 5 தோன்றுகிறது. அங்கு தேவன் நகரத்தையும் அதன் கோபுரத்தையும் பார்வையிட்டார். தேவன் நகரத்தையும் அதன் குடிமக்களின் பெருமைக்குரிய திட்டங்களையும் பார்த்தவுடன் அவர் பாபேல் நகரத்தை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்தார். எனவே மோசேயின் கூற்றுப்படி ஜலப்பிரளயத்திற்கு பிந்தைய வாழ்க்கை நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய பரதேசிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. மாறாக நோவாவின் குமாரரின் குறிப்பு புதிய ஒழுங்கில் மனுகுலத்தின் பல்வேறு கோத்திரங்களுக்கிடையே சிக்கலான தொடர்புகளை உள்ளடக்கியது என்பதை காட்டுகிறது. இது தேவனை அதிகமாக மீறுவதையும் அவரை மீறுபவர்களை இறுதியில் தேவன் தோற்கடிப்பதையும் உள்ளடக்கியது. புதிய ஒழுங்கின் இந்த கட்டமைப்புகள் நமது நவீன காதுகளுக்கு விசித்திரமாக தோன்றினாலும் முதலில் மோசே இந்த அதிகாரங்களை எழுதிய இஸ்ரவேலர்களின் அனுபவங்களுக்கு அவைகள் வெளிப்படையாக பேசியதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 6:9-11:9 இலக்கிய அமைப்பை இப்போது நாம் பார்த்திருக்கையில் 2வது கேள்வியை கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஜலப்பிரளயம் மற்றும் அதனால் ஏற்பட்ட புதிய ஒழுங்கை பற்றி இந்த குறிப்பை மோசே ஏன் எழுதினார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவரை பின்தொடரும் இஸ்ரவேலர்களுக்கு அவர் என்ன பாடங்களை கற்பித்தார்? இஸ்ரவேலுக்கு நோவாவின் ஜலப்பிரளயம் மற்றும் இந்த ஆதி வரலாற்றின் உண்மைகளை தெரிவிக்க புதிய ஒழுங்கின் போக்கை பற்றி மோசே எழுதினார் என்று உறுதியாக நாம் சொல்ல தேவையில்லை. ஆயினும் கூட அவரது பதிவு அவர் மனதில் இருந்த மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் குறிப்பிட்ட கருப்பொருள்களை நோக்கியதாகத்தான் இருந்தது என நாம் நினைக்கும்படி உள்ளது. மோசே கடந்த காலத்தை அறிவிக்க மட்டுமல்லாமல் தனது சொந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தவும் எழுதினார். ஆதியாகமம் 6:9-11:9 3 பகுதிகளை பார்ப்பதன் மூலம் மோசேயின் நோக்கத்தை நாம் வெளிப்படுத்துவோம். முதலில் ஜலப்பிரளயத்தின் உண்மையான அர்த்தத்தை நாம் ஆராய்வோம். பின்னர் நாம் நோவாவின் குமாரர் பற்றிய மோசேயின் பதிவுக்கு திரும்புவோம். இறுதியாக ஆதி வரலாற்றின் கடைசி பகுதியான பாபேலின் தோல்வி என்னும் உண்மையான விளைவுகளில் நாம் கவனம் செலுத்துவோம். மோசே தனது காலத்தில் இஸ்ரவேலின் அனுபவத்துடன் நோவாவின் ஜலப்பிரளயத்தை தொடர்பு படுத்திய வழிகளை பற்றி முதலில் பார்ப்போம். ஜலப்பிரளய சம்பவத்தின் மோசேயின் பயன்பாட்டை கண்டறிய இச்சம்பவத்தின் 2 அம்சங்களை பார்ப்போம். முதலில் ஜலப்பிரளயத்திற்கும் இஸ்ரவேல் மக்களின் யாத்திரைக்கும் இடையில் அவர் ஏற்படுத்திய தொடர்புகள், இரண்டாவது இஸ்ரவேலுக்கான இத்தொடர்புகளின் தாக்கங்கள். மோசே தனது சொந்த வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை நெருக்கமாக ஒத்திருக்கும் விதத்தில் நோவாவை சித்தரிப்பதன் மூலம் ஜலப்பிரளயத்திற்கும் அவரது காலத்திற்கும் இடையே தொடர்புகளை ஏற்படுத்தினார். இப்போது இதை உறுதிப்படுத்த நோவா மற்றும் மோசேயின் வாழ்க்கைகள் பல வழிகளில் வேறுபட்டது. இவ்வேறுபாடுகள் புறக்கணிக்கப்படக்கூடாது. ஆயினும் மோசே தன் இஸ்ரவேல் வாசகர்கள் நோவாவை மோசேயின் முன்னோடி அல்லது முன்னறிவிப்பாக பார்க்கும்படி வேண்டுமென்றே சித்தரித்தார் என்பதும் தெளிவாகிறது. நோவாவுக்கும் மோசேக்கும் இடையே குறைந்தது 8 குறிப்பிடத்தக்க தொடர்புகளாவது உள்ளன. முதலில் வன்முறை நோக்கத்தில் மோசே தனக்கும் நோவாவுக்கும் இடையே ஒரு தொடர்பை வரைந்தார். உலகம் வன்முறையால் நிரம்பியதால் நோவாவின் ஜலப்பிரளயம் நேரிட்டது என்பதை ஆதியாகமம் 6:13 நீங்கள் நினைவு கூறக்கூடும். யாத்ராகமம் 1-2 தெளிவுபடுத்துவது போல் மோசேயின் அழைப்புக்கு முன்னர் இஸ்ரவேல் மக்கள் மீது எகிப்தியர்கள் அதிக அடக்குமுறையை ஏவினர். இஸ்ரவேல் மக்கள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறைக்கு பதிலடியாக எகிப்திலிருந்து மோசேயின் விடுதலை வந்தது. எனவே நோவா மற்றும் மோசேயின் பணி வன்முறையிலிருந்து விடுவிப்பதாகும். இரண்டாவது தொடர்பு மோசே பேலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் தோன்றுகிறது. ஆதியாகமம் 6-9 நோவாவின் பேலைக்கான எபிரேய வார்த்தை டேவா என்பதாகும். சுவாரஸ்யமாக மோசே டேவா என்ற வார்த்தையை பயன்படுத்திய ஒரே இடம் யாத்ராகமம் 2:3-5 உள்ளது. அங்கு அவர் தனது தாய் அவரை வைத்த கூடையை பேலை அல்லது டேவா என்று குறிப்பிட்டார். நோவாவின் பேலை மிக பெரியதாக இருந்தபோது மோசேயின் பேலை மிகவும் சிறியதாக இருந்தாலும் மோசேயும் நோவாவும் ஒரு பேலை அல்லது டேவா மூலம் தண்ணீரினால் ஏற்படும் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனர் என்ற உண்மையை சுட்டிக்காட்டினார். மூன்றாவதாக தெய்வீக உடன்படிக்கைகளின் முக்கியத்துவம் நோவாவை மோசேயின் முன்னோடியாகவும் நிறுத்துகிறது. நாம் பார்த்திருக்கிறபடி ஆதியாகமம் 6:18-9:11-17 நோவா முழு மனுகுலத்தின் சார்பாக தேவனுடன் உடன்படிக்கை செய்தான். ஆனால் நிச்சயமாக இஸ்ரவேலுக்கான மோசேயின் முதன்மையான வேலைகளில் ஒன்று தெய்வீக உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தம் செய்வது என்பது நமக்கு தெரியும். யாத்ராகமம் 19:24 நன்கு விளக்குவது போல் இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலைக்கு வந்தபோது யெகோவா தேவனுடன் ஒரு விசேஷித்த உடன்படிக்கை செய்யும்படிக்கே மோசே தெரிந்து கொள்ளப்பட்டார். ஜலத்தின் மூலம் உண்டான நியாயத்தீர்ப்பின் முக்கிய பங்கு 2 மனிதர்களுக்கிடையில் 4வது தொடர்பையும் ஏற்படுத்துகிறது. ஆதியாகமம் 6-9 தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தினரையும் பூமியின் பொல்லாத ஜனங்களை அளித்த வெள்ளத்தின் மத்தியில் பாதுகாப்பாக அழைத்து சென்று விடுவித்தார். அதேவிதமாக யாத்ராகமம் 13:15 நமக்கு சொல்வது போல் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலின் தண்ணீரை கடந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதே தண்ணீர் அவர்களை ஒடுக்கிய எகிப்திய இராணுவத்தினரை அழித்து போட்டது. 5வதாக நோவாவின் நாட்களிலும் மோசேயின் நாட்களிலும் தண்ணீரை ஒதுக்க தேவன் காற்றை அனுப்பினார். ஆதியாகமம் 8:1 நாம் வாசித்தபடி நோவாவின் ஜலப்பிரளயத்தின் தண்ணீரை ஒதுக்க தேவன் ஒரு காற்றை அனுப்பினார். இதேபோல் யாத்ராகமம் 14:21 செங்கடலில் கர்த்தர் ரா முழுவதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். மிருகங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் 6வது இணைப்பு தோன்றுகிறது. ஆதியாகமம் 6:19 நமக்கு சொல்வது போல் தேவன் நோவாவிடம் மிருகங்களை பேலைக்குள் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். குறைந்தது 4 சந்தர்ப்பங்களில் யாத்ராகம புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுடன் எகிப்திலிருந்து வெளியேறிய பல மிருகங்களை பற்றி குறிப்பிடுகிறது. தேவன் தாம் குறித்த நாளில் பூமியில் மிருகங்களை கொண்டு வர நோவாவுக்கு கட்டளையிட்டதை போலவே மோசேயும் மிருகங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு வர வேண்டுமென்று கட்டளையிட்டார். 7வதாக தெய்வீக நினைவு கூறுதலின் கருப்பொருள் நோவா மற்றும் மோசேயுடன் இணைகிறது. ஆதியாகமம் 8:1 நோவாவின் நாட்களில் தண்ணீர் பிரவாகித்து எழுந்ததால் தேவன் நோவாவை நினைத்தருளி அவன் சார்பாக செயல்பட்டார் என்பதை நீங்கள் நினைவு கூறலாம். தேவன் நோவாவை ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கும்படிக்கு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதே பிரகாரமாக தேவன் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தபடியால் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்ததை மோசேக்கு அறிவித்தார். யாத்ராகமம் 6:5 தேவன் மோசேக்கு சொன்னதை கவனியுங்கள். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஜலப்பிரளயம் மற்றும் இஸ்ரவேல் மக்களின் யாத்திரையில் தெய்வீக நினைவு கூறுதல் முக்கிய பங்கு வகித்தது. இறுதியாக இயற்கையின் ஆசீர்வாதமும் நோவாவை மோசையுடன் இணைக்கிறது. நோவா மனுகுலத்தை அவர்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு நீடித்த மற்றும் நிலையான இயற்கை ஒழுங்கு உள்ளதாக இருக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு புதிய உலகிற்கு கொண்டு வந்தான். இதே பாணியில் மோசே இஸ்ரவேல் மக்களிடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இயற்கையானது நிலையானதாக இருந்து நன்மை பயக்கும் என்று கூறினார். நோவாவுக்கும் மோசேக்கும் இடையிலான இந்த தொடர்புகளை மனதில் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு இந்த ஒற்றுமைகளினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை காணும் நிலையில் நாம் இருக்கிறோம். மோசே ஏன் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தினார்? இப்பாடத்தின் உண்மையான தாக்கங்களை புரிந்து கொள்ள இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு எதிராக அவருடைய அதிகாரம், கானான் பயணம் மற்றும் சுதந்திரிப்பதை குறித்த அவரது திட்டத்தின் ஞானத்தை கேள்விக்குள்ளாக்கி தீவிரமாக கலகம் செய்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய ஊழியத்திற்கு ஏற்பட்ட சவால்கள் மோசேயை தனக்கும் நோவாவுக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்த வலியுறுத்தியது. ஆதிகால கொடூர வன்முறையிலிருந்து மனுகுலத்தை மீட்பதற்கும் பெரும் ஆசீர்வாதங்களின் புதிய உலகில் மீண்டும் மனுகுலத்தை நிலைநிறுத்துவதற்கும் தேவன் நோவாவை விடுதலையின் ஜலப்பிரளயத்தில் பயன்படுத்தினார். அதே வழியில் எகிப்தின் கொடூரமான வன்முறையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பதற்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் புதிய உலகிற்கு இஸ்ரவேலை கொண்டு வருவதற்கும் தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலுக்கான மோசேயின் வடிவமைப்பு நோவாவின் ஜலப்பிரளயத்தை போன்றே தேவனின் கரத்திலிருந்து வந்தது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. விடுதலையின் ஜலப்பிரளயத்தின் உண்மையான அர்த்தத்தை பார்த்திருக்கும் நாம் இப்போது ஆதியாகமம் 9:18-10:32 நோவாவின் குமாரரை பற்றிய மோசேயின் பதிவுக்கு திரும்ப வேண்டும்.
மோசே இந்த விஷயத்தை ஏன் தனது ஆதி வரலாற்றில் சேர்த்தார்? இந்த விஷயங்களை இஸ்ரவேலின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் அவரது நோக்கம் என்ன? மோசேயுடைய பதிவின் இந்த பகுதியை ஆராய்வதற்கு நாம் 3 பிரச்சனைகளை பார்ப்போம். முதலில் கானானை பற்றிய அவரது சிறப்பு கவனம், இரண்டாவது முரண்பாட்டின் கருப்பொருள், மற்றும் மூன்றாவது இஸ்ரவேலுக்கான இந்த மைய கருத்துகளின் தாக்கங்கள். கானானை பற்றி மோசே கவனம் செலுத்திய வழியை முதலில் கருத்தில் கொள்ளுங்கள்.
நோவா குடித்து வெறித்து எழுந்தபின் காம் தன்னை கனவீனப்படுத்தியதையும் சே மற்றும் யாபேத் அவரை கனப்படுத்தியதையும் உணர்ந்தான் என்று வாசித்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நோவா தன்னுடைய மற்ற மகன்களை ஆசீர்வதித்தது போல காம் மீது கோபம் கொண்டு அவனை சபித்தது இப்போது நியாயமானதாக தோன்றலாம். ஆனால் நடந்தது இதுவல்ல. ஆதியாகமம் 9:25-27 நோவா கூறியதை முழுவதுமாக கேளுங்கள். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். இந்த வேத பகுதியில் நாம் பார்ப்பது போல் சேம் மற்றும் யாபேத் தங்களின் நீதிக்காக பொருத்தமான வெகுமதிகளை பெற்றனர். ஆனால் காமின் பெயர் இங்கே குறிப்பிடப்படவே இல்லை. மாறாக காமின் மகன் கானான் நோவாவின் சாபத்தை பெற்றவனானான். இந்த சம்பவத்தை நாம் கவனமாக பார்க்கும்போது காம் தனது சகோதரர்களை விட வித்தியாசமான பாத்திரமாக இருப்பதை நாம் காண்கிறோம். சுருக்கமாக சொன்னால் கானானின் தகப்பனான காம் என்பதை தவிர அவனுக்கு சிறிய முக்கியத்துவம் கூட இல்லை. இந்த சம்பவத்தில் காமை பற்றி மோசே எழுதிய விதத்தை கவனியுங்கள். 9:18 நாம் வாசிக்கிறோம். பேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. அதே அடையாளம் 9:22 தோன்றுகிறது. கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான்.
பல விஷயங்களில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் காமின் முக்கியத்துவம் வங்கி அவனது மகனான கானான் சேம் மற்றும் யாபேத்துடன் இணைந்து தனது இடத்தை பிடித்தான். கானானை பற்றிய மோசேயின் விசேஷித்த முக்கியத்துவத்தை மனதில் கொண்டு நாம் நோவாவின் புத்திரரை அவர் நடத்திய விதத்தில் தோன்றும் இரண்டாவது கரிசனையான ஜலப்பிரளயத்திற்கு பிறகு புதிய ஒழுங்கிலுள்ள முரண்பாட்டிற்கு திரும்பலாம். நோவாவின் புத்திரரை பற்றிய மோசேயின் கவனத்தில் முரண்பாட்டின் கருப்பொருள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கருப்பொருளை தவறவிடுவதென்பது இச்சம்பவத்தின் மிக முக்கியமான அம்சத்தை இழப்பதாகும். இந்த முரண்பாடு என்னும் சிந்தனை ஆதியாகமம் 9:25-27 தோன்றுகிறது. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். இந்த வேத பகுதியில் கானானின் சாபத்தை 3 திரும்பச் சொல்வதன் மூலம் மோசே எவ்வாறு முரண்பாட்டின் உறுதியை வலியுறுத்தினார் என்பதை கவனியுங்கள். 25 கானான் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் அல்லது கற்பனை செய்யக்கூடிய மிக கீழான அடிமை என்று சாபத்தை அவர் உச்சரித்தார். 26 கானான் சேமின் அடிமையாக இருப்பான் என்று நோவா கணித்தான். 27 கானான் யாபேத்தின் அடிமையாகவும் மாறுவான் என்று மோசே கூறினார். இப்படி மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் கானான் நிச்சயமாக அவனது சகோதரர்களால் மேற்கொள்ளப்படுவான் என்ற உண்மையை மோசே வலியுறுத்தினார். இதை தாண்டி இந்த வசனங்கள் கானானை மேற்கொள்பவனாக சேமை சித்தரிக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 27 யாபேத் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்ற வார்த்தைகள் இப்படியாக கானான் தனது அடிமையாக இருக்க சேமின் கூடாரங்களில் யாபேத் வாழட்டும் என்று சிறப்பாக மொழிபெயர்க்கப்படலாம். நோவாவின் எண்ணம் என்னவென்றால் யாபேத் சேமுடன் சேர்ந்திருக்கும் வரையில் கானான் யாபேத்துக்கு அடிபணிவான் என்பதாகும். உண்மையில் கானானை அடிபணிய செய்வதில் சேம் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று மோசே நம்பினார். ஆகவே வெள்ளத்திற்கு பிறகு எதிர்பார்த்திராத புதிய ஒழுங்கின் ஒரு முக்கியமான அம்சத்தை மோசே நிறுவியிருப்பதை இந்த வேத பகுதியில் நாம் காண்கிறோம். மனுகுலத்தின் எதிர்காலம் என்பது சேமின் சந்ததியினர் கானானின் சந்ததியினரை அடிபணிய செய்யும் வியத்தகு முரண்பாட்டை ஏற்படுத்தும் என்பதை அவர் புரிந்து கொண்டார்.
கானான் மற்றும் முரண்பாட்டின் கருப்பொருள் மீதுள்ள மோசேயின் கவனத்தின் வெளிச்சத்தில் பண்டைய இஸ்ரவேலுக்கான நோவாவின் புத்திரரின் உண்மையான தாக்கங்களை நம்மால் பார்க்க முடிகிறது.
ஜலப்பிரளயத்திற்கு பிறகான புதிய ஒழுங்கை பற்றிய தனது பதிவில் மோசே ஏன் இந்த சம்பவங்களை சேர்த்தார்? நல்லது, புதிய ஒழுங்கை இவ்வாறு விவரிக்க மோசேக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருந்தது. சேம் மற்றும் கானானுக்கு இடையிலான மோதல் அவரது இஸ்ரவேல் பார்வையாளர்களின் தேவைகளை பற்றி நேரடியாக பேசியது. அது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பரிமாணத்தை குறிப்பிடுகிறது. மோசேயின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் ஆதியாகமம் 10:18-19 காணப்படுகிறது. கானானுடைய சில சந்ததியினரை பட்டியலிட்ட பிறகு மோசே இவ்வாறு எழுதினார். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் குமோரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இந்த குறிப்பிட்ட புவியியல் குறிப்புகள் மோசேயின் இஸ்ரவேல் வாசகர்களுக்கு நன்கு தெரிந்தவை. கானானின் சந்ததிகள் அல்லது கானானியர்கள் வடக்கிலிருந்து தெற்கே சீதோனிலிருந்து காசா வரையிலும் சோதோ மற்றும் குமோரா பகுதியிலும் குடியேறினர். வாக்குத்தத்த நிலத்தில் குடியேறிய கானானின் சந்ததியினரிடம் மோசே குறிப்பிட்ட அக்கறை காட்டினார். சேம் வம்சம் தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்டபடியினால் இஸ்ரவேல் மக்கள் கானானியர்களின் இந்த நிலத்திற்கு சென்று தங்கள் தேசம் என்று உரிமை கோர முடியும். எனவே நோவாவின் மகன்களை பற்றிய மோசேயின் கணக்கானது வெறுமனே கடந்த காலத்தின் கணக்கை கொடுக்க வடிவமைக்கப்படவில்லை என்பதை நாம் காண்கிறோம். பூர்வகால வரலாற்றில் தேவன் நியமித்ததைப் போலவே வெற்றி பெறுவதற்கு முன்னோக்கி செல்ல இஸ்ரவேல் மக்களுக்கான மோசேயினுடைய அழைப்பின் பின்னணியாக இது வடிவமைக்கப்பட்டது. இதன் விளைவாக கானான் நிலத்தை கைப்பற்றுவதற்கான மோசேயின் அழைப்பை எதிர்த்த இஸ்ரவேலர்கள் மோசேயை வெறுமனே எதிர்க்கவில்லை. அவர்கள் உண்மையில்
ஜனப்பிரளயத்திற்கு பிறகு தேவன் பூமிக்கு ஏற்படுத்திய கட்டளையாகிய தேவனின் திட்டத்தை எதிர்த்தனர். மூல வாசகர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு வெள்ளம் மற்றும் நோவாவின் குமாரர்களை பற்றிய கணக்குகள் எவ்வாறு பொருந்தும் என்பதை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். நாம் கவனம் செலுத்தும் மூன்றாவது காரியத்தை பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 11:1-9 பாபேலின் தோல்வியை பற்றி எழுதும்போது மோசேயின் உண்மையான நோக்கம். பாபேலின் தோல்வியை பற்றிய கதையை இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று மோசே விரும்பினார் என்பதை புரிந்து கொள்ள இந்த பத்தியில் 3 அம்சங்களை பார்ப்போம். முதலில் நகரத்தை பற்றிய மோசேயின் விளக்கம். இரண்டாவது யெகோவா தேவனின் வெற்றி பற்றிய அவரது விளக்கம். மூன்றாவதாக இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த நிலத்தை நோக்கி கடந்து செல்லும்போது அவர்களுக்கு ஏற்படும் தாக்கங்கள். முதலில் நகரத்தை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். நகரத்தின் பெயர் பாபல், பின் நாட்களில் பாபிலோன் என்று அறியப்பட்ட நகரத்திற்கு ஒத்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மோசேயின் காலத்தில் பாபிலோன் நகரமானது பண்டைய கிழக்கத்திய பகுதிகளில் நன்கு அறியப்பட்டிருந்தது. இது பல வருடங்களாக நாகரிகத்தின் மையமாக இருந்து வந்தது. அதன் புகழ் புராண விகிதத்தை எட்டியது. ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பாபேல் என்ற இடத்தை பற்றி மோசே எழுதிய போது அவரது வாசகர்களாகிய இஸ்ரவேலர்கள் இந்த இடத்தை ஒரு பெரிய நகர்ப்புற மையத்தின் பூர்வ தோற்றம் என்று உடனடியாக அங்கீகரித்திருப்பார்கள்.
ஆதியாகமம் 11:1-9 இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த பெரிய பூர்வ நகரத்தின் மீது யெகோவாவின் வெற்றியை மோசே விவரித்த விதமாகும். இந்த கதையின் பல இடங்களில் பாபேல் குடிகளின் கண்ணோட்டத்தை தனது சொந்த உண்மையான கண்ணோட்டத்துடன் வேறுபடுத்தி மோசே தேவனுடைய வெற்றியின் பிரம்மாண்டத்தை காட்டினார். உதாரணமாக, மோசே சிதறிப்போதலின் கருப்பொருளை கையாண்ட விதத்தை பாருங்கள். அல்லது எபிரேய பாஷையில் புட்ஸ் என்கிற வினைச்சொல்லை கவனியுங்கள். ஒருபுறம் பாபேல் நகரவாசிகள் அவர்கள் சிதறடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மிகுந்த கவலை கொண்டிருந்தனர். அவர்கள் சிதறடிக்கப்படலாம் என்ற சாத்தியக்கூறுடன் 11:4 அவர்கள் முழு பூமியின் மீது சிதறி போகாமல் இருக்க அவர்கள் நகரத்தை கட்டியிருப்பதை காண்கிறோம். ஆனால் இதற்கு மாறாக பாபேல் மக்கள் நடக்க விரும்பாததை தேவன் துல்லியமாக செய்தார் என்று மோசே 2 அறிக்கை செய்தார். 11:8 நாம் வாசிக்கிறோம், அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். மீண்டும் 11:9 நாம் அதை காண்கிறோம், கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி சிதறடிக்கப்படுதல் என்ற சொல் யுத்தத்தில் முழுமையான தோல்வியினுடைய எதிர்மறையான அர்த்தத்தை கொண்டுள்ளது. தோற்கடிக்கப்பட்ட வீரர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், எதிரிகள் அவர்களை விரட்டுகிறார்கள், அவர்கள் தப்பி ஓடுகையில் அவர்களை படுகொலை செய்கிறார்கள். இந்த கதையிலும் இதுதான் பொருள். மோசே இந்த கதையை யெகோவா தேவனின் வியக்கத்தக்க வெற்றியின் கணக்காக முன்வைத்தார். பாபேல் நகருக்கு எதிராக போரிடவும் தப்பி ஓடும் மக்களை பூமி முழுவதும் விரட்டவும் யெகோவா தேவன் தனது வான சேனையை அழைத்தார். மோசே தனது பார்வையை பாபேல் குடிமக்களிடமிருந்து வேறுபடுத்திய மற்றொரு வழி நகரத்தின் அளவு மற்றும் அதன் கோபுரத்தை பொறுத்ததாகும். ஆதியாகமம் 11:4 பாபேல் மக்கள் தங்கள் தெய்வங்களின் இடமான வானத்தை அடையத்தக்க ஒரு கோபுரத்தை விரும்பினர். ஆனால் இந்த யோசனையை மோசே பரிகாரம் செய்தார். அதற்கு பதிலாக ஆதியாகமம் 11:5 அவர் இவ்வாறு எழுதினார், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். எபிரேய வார்த்தையான யாரட் இங்கு இறங்கி வந்தார் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதற்கு இந்த கதையில் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உள்ளது. தேவன் நகரத்தை கவனிக்கவில்லை, அவர் நகரத்திற்கு கூட வரவில்லை. மாறாக பாபேலில் குடியிருப்பவர்கள் வானத்தை அடையும் ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினார்கள். யெகோவா தேவன் நகரத்தை பார்க்க பரலோகத்தின் உயரத்திலிருந்து இறங்கி வர வேண்டியிருந்தது என்று மோசே வலியுறுத்தினார். எனவே மோசே பாபேல் குடிகளின் பாசாங்குத்தனத்தை பரிகாசம் செய்ததை நாம் காண்கிறோம். யெகோவா தேவனின் பார்வையில் இந்த நகரம் ஒரு சிறிய புள்ளியை விட சற்று அதிகமாக இருந்தது. இறுதியாக பாபேலின் தோல்வியானது மோசே இந்த பழமையான நகரத்தின் நற்பெயரை
இழிவுபடுத்த வழிவகுத்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நகரவாசிகள் அதை பாபேல் என்று அழைத்தனர். மெசபத்தாமியாவின் மொழிகளில் பாபேல் என்ற சொல்லுக்கு தெய்வத்தின் வாசல் என்று பொருள். இந்த பெயர் அவர்களின் ஜிகுராட் கட்டமைப்பானது உண்மையில் தெய்வங்களுக்கான நுழைவாயிலை உருவாக்கியதென்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. மேலும் அவர்கள் பரலோகத்தின் வல்லமைகளால் பாதுகாக்கப்பட்டனர் என்று நம்பினர். ஆனால் மோசே நகரின் இந்த பெயருக்கு மாறுபட்ட கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார். யெகோவா தேவன் பாபேலை கடுமையாக தோற்கடித்ததால் அந்த நகரம் தேவனின் வாசல் அல்ல. அப்படியானால் இந்த பெயரின் அர்த்தம் என்ன? ஆதியாகமம் 11:9 மோசேயின் வியக்கத்தக்க பரிகாசமான பதில் காணப்படுகிறது. பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. இந்த வசனத்தில் காணப்படும் மோசேயினுடைய பரிகாசத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் எவ்வாறு இந்த இரண்டு எபிரேய வார்த்தைகளினுடைய ஒளியை கையாண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது என்று மோசே முதலில் கூறினார். பாபேல் என்ற எபிரேய வார்த்தை வெறுமனே பாபேல் என்பதாகும். இது மெசபத்தோமியர்கள் அந்த இடத்தை அழைத்ததின் எபிரேய பதிப்பு ஆகும். ஆனால் மோசே தேவன் ஜனங்களுடைய பாஷையை அங்கே தாறுமாறாக்கினபடியால் அந்த நகரத்திற்கு இந்த பெயரை வைத்திருப்பதாக விளக்கினார். தாறுமாறு என்று மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய வார்த்தை பலால் என்பதாகும். இது பாபேல் என்ற எபிரேய வார்த்தையின் ஒளியை ஒத்திருந்தது. இது மோசேயினுடைய பரிகாசத்திற்கு பொருந்தியது. அவர் இந்த பழங்கால நகரத்தை பாபேல் என்று அழைப்பதற்கு பலால் அல்லது குழப்பம்தான் உண்மையான காரணம் என்று கூறினார். எனவே மோசேயின் பார்வையில் பாபேல் என்ற பெயர் இந்த இடத்திற்கு பொருத்தமாயிற்று. இது தேவனின் வாசல் என்பதால் அல்ல, ஆனால் இது உலகம் முழுவதுக்குமான குழப்பம் நிறைந்த இடமாக இருந்தது. இந்த பரிகாசத்தின் மூலமாக மோசே பாபேல் நகரம் தனது காலத்தில் கொண்டிருந்த அற்புதமான நற்பெயரை முற்றிலும் மாற்றினார். அவர்களுடைய தேவனாகிய யெகோவா தேவனின் வெற்றி பூர்வகால வரலாற்றின் மிக பெரிய நகரத்திலிருந்து ஒரு நகைச்சுவையை உருவாக்கியது என்று கூறியதன் மூலம் அவர் இஸ்ரவேலர்களை மகிழ்ச்சியான சிரிப்பில் வழிநடத்தினார். யெகோவா தேவனுடைய வெற்றி மற்றும் நகரத்தை குறித்ததான விளக்கம் இவற்றை மனதில் வைத்து கொண்டு வாக்குத்தத்து நிலத்தை நோக்கி செல்லும் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கதையின் மூலமாக ஏற்படும் தாக்கங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கு தெரிந்தபடி காதேஷ் பர்னேயாவில் மோசே கானான் தேசத்திற்கு உளவாளிகளை அனுப்பினார். அவர்கள் மோசமான அறிக்கைகளுடன் திரும்பினர். அங்குள்ள சேனைகள் மிக அதிகமாக இருப்பதால் இஸ்ரவேல் மக்கள் கானான் நிலத்தை கைப்பற்ற முடியாது என்று அவர்கள் கூறினர். இதன் விளைவாக இஸ்ரவேலர்கள் வெற்றியை விட்டு விலகி அடுத்த 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தனர். அடுத்த தலைமுறையினர் வாலிபர்களாக ஆன பிறகுதான் மோசே மீண்டும் இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு எதிராக நகர்த்த தயாரானார். இந்த மோசமான அறிக்கைகளின் ஒரு அம்சம் பூர்வ காலத்தில் பாபேல் நகரத்தினுடைய தோல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. உபாகமம் 1:28 கூறப்பட்டுள்ளபடி கானான் நகரங்களை பற்றி வேவுக்காரர்கள் கூறியதை கவனியுங்கள். அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை எலாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் சொன்னார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த வசனத்தின் பெரும்பாலான நவீன மொழிபெயர்ப்புகள் கானானிய நகரங்களின் இந்த விளக்கத்திற்கும் பாபேல் கோபுரத்திற்கும் இடையிலான தொடர்பை கொண்டு வர முடியவில்லை. வேவுக்காரர்கள் வானத்தை எலாவும் சுவர்கள் பற்றி பேசுகையில் வானம் என்பதற்கான எபிரேய வார்த்தையாகிய ஷமாயிம் என்பதாகும். இது பெரும்பாலும் பரலோகம் என மொழிபெயர்க்கப்படுகிறது. உண்மையில் ஆதியாகமம் 11:4 வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரம் என்று பாபேல் கோபுரத்தை பற்றி விவரிக்கும் போது இதே சொல் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டு காரியங்களிலும் நகரங்கள் வானத்தின் உயரத்தை அடைந்ததால் அவை வெல்ல முடியாதவை என்ற எண்ணம் இருந்தது. எனவே மோசே பண்டைய நகரமான பாபேலுக்கும் கானான் நகரங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார். கானான் நகரங்களை சுற்றியுள்ள சுவர்கள் வானத்தை அடைந்ததாக இஸ்ரவேலர்கள் நினைத்தனர். பாபேலில் கோபுரத்தை கட்டியவர்கள் தங்கள் சிகரங்கள் வானத்தை அடைந்து விட்டதாக நினைத்தனர். பாபேல் நகரத்திற்கும் கானான் நகரங்களுக்கும் இடையிலான இந்த தொடர்பு மோசேயின் நோக்கத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. எளிமையாக சொன்னால், கானானிய நகரங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு முன் வானத்தை அடைவது போல் தோன்றினாலும் அவை இன்னும் யெகோவா தேவனின் வல்லமைக்கு பொருந்தவில்லை. பூர்வ நாட்களில் மனிதகுலம் அறிந்த மிகப்பெரிய நகரத்திற்கு எதிராக யெகோவா தேவன் செயல்பட்டார். அதன் கோபுரம் வானத்தையும் அடைந்தது. ஆனாலும் கானானின் எந்த நகரத்தையும் விட பெரியதாக இருந்த இந்த பூர்வ நகரம் யெகோவா தேவனால் எளிதில் அழிக்கப்பட்டது. பண்டைய ஜனப்பிரளயத்தின் மூலம் தேவன் மனிதனத்தை ஒரு புதிய ஒழுங்குக்கு நேராய் விடுவித்ததைப் போலவே அவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். தேவன் சேமுக்கும் கானானுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தியதைப் போலவே மோசே இஸ்ரவேல் மக்களை கானானியர்கள் நிலத்தை நோக்கி வழிநடத்தினார். தேவன் பெரிய நகரமாகிய பாபேலை தோற்கடித்தது போல அவர் விரைவில் கானான் நகரங்களுக்கு எதிராக இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றியை கொடுப்பார். பண்டைய வரலாற்றை பற்றிய இந்த அதிகாரங்களிலிருந்து வாக்குத்த நிலத்தை நோக்கி மோசையை பின்பற்றுவது சரியான திசையில் செல்வதாக இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவரை ஆதியாகமம் 6:9-11:9 மோசையினுடைய பதிவின் இலக்கிய அமைப்பு மற்றும் உண்மையான அர்த்தத்தை நாம் பார்த்தோம். இப்போது நாம் மூன்றாவது கேள்வியை கேட்க தயாராக இருக்கிறோம். இன்றைய நம் வாழ்வில் இந்த காரியங்களை பயன்படுத்துவதற்குரிய சில வழிகள் என்ன? நமது வழக்கமான பாணியில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மூன்று நிலைகளை பற்றிய புதிய ஏற்பாட்டின் விளக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் நவீன பயன்பாட்டின் கேள்வியை அணுகுவோம். விடுதலைக்கான ஜலப்பிரளயம் மற்றும் அதன் விளைவாக வரும் புதிய ஒழுங்குகள் கிறிஸ்துவின் முதல் வருகையில் ராஜ்யத்தின் துவக்கத்திற்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை முதலில் பார்ப்போம். சபை வரலாற்றின் வழியாக ராஜ்யத்தின் தொடர்ச்சிக்கு இந்த விஷயங்களின் பொருத்தத்தை நாம் பார்ப்போம். இறுதியாக கிறிஸ்து மகிமையில் திரும்பும் போது புதிய வரலாறு எவ்வாறு பண்டைய வரலாற்றின் இந்த பகுதியை ராஜ்யத்தினுடைய எல்லாவற்றுக்குமான முடிவுக்கு பயன்படுத்துகிறது என்பதை நாம் ஆராய்வோம். மோசேயின் பண்டைய வரலாற்றின் இறுதி அதிகாரங்களை நாம் இந்த வழியில் அணுகும்போது புதிய ஏற்பாடு இஸ்ரவேல் மக்களுக்கான மோசேயின் உண்மையான நோக்கத்தை கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய மூன்று நிலைகளுக்கும் கடந்த காலத்தில் அவருடைய கிரியைகளுக்கும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கும் விரிவுபடுத்துவதை கண்டுபிடிப்போம். கிறிஸ்துவின் முதல் வருகையின் வெளிச்சத்தில் இந்த கருப்பொருள்களை புதிய ஏற்பாடு பார்க்கும் விதங்களை பற்றி முதலில் பார்ப்போம். ராஜ்யத்தின் துவக்கத்தில் ஆதியாகமம் 6:9-11:9 மோசே வலியுறுத்திய கருப்பொருள்களுடன் தொடர்புடைய வழிகளில் கிறிஸ்து தனது மக்களின் சார்பாக ஒரு பெரிய இரட்சிப்பை நிறைவேற்றினார். இந்த தொடர்புகளை நாம் குறைந்தது இரண்டு வழிகளில் காணலாம். கிறிஸ்து மத்தியஸ்தம் செய்த உடன்படிக்கை மற்றும் அவர் அடைந்த வெற்றி. ஒருபுறம் கிறிஸ்து தனது மக்களுக்கு உடன்படிக்கை மூலம் விடுதலையை கொண்டு வந்தார். இந்த உடன்படிக்கை தேவனின் நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டது. நாம் பார்த்தபடி நோவா ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஒரு சிறப்பு பாத்திரத்தை வகித்தார். மேலும் இஸ்ரவேல் மக்களுக்கு தனது சொந்த ஊழியத்தை விளக்கிய போது மோசே இந்த உண்மையை எடுத்துக்கொண்டார். இதே போன்ற வாணியில் புதிய ஏற்பாடு கிறிஸ்து நம் மீட்பர் என்று போதிக்கிறது. ஏனெனில் அவர் இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரானார்.
தேவனுடைய மக்கள் தெய்வீக நியாய தீர்ப்பின் கீழ் இருக்கும் போது கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி உணர தவறிவிட்டனர். கிமு 586 பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளை இஸ்ரவேல் மக்கள் வெளிப்படையாக மீறியதால் பாபிலோனியர்கள் எருசலேமை அழித்தனர் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலையடையவில்லை. ஆனால் தீர்க்கதரிசியான எரேமியா எதிர்காலத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவுவதன் மூலம் தேவன் ஒரு கூட்ட மக்களை நாடு கடத்தப்படும் ஆக்கினையிலிருந்து மீட்பார் என்று முன்னறிவித்தார். எரேமியா 31:31 தீர்க்கதரிசி இவ்வாறாக அறிவித்தார்.
இதோ நாட்கள் வரும் என்றே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பது போல இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. இறுதி ராப்போஜனத்தின் போது இயேசு தாமே சீஷர்களிடம் இந்த பாத்திரத்தை பற்றி ஒப்புக்கொண்டார். லூக்கா 22:20 நாம் வாசிக்கிறபடி அவர் அவர்களிடம் கூறினார், இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது.
ஆகவே தெய்வீக உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நோவா நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுவித்ததைப் போலவே ராஜ்யத்தின் தொடக்கத்தில் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் புதிய உடன்படிக்கையை மத்தியஸ்தம் செய்வதன் மூலம் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவரை நம்பியவர்களை இயேசு விடுவித்தார். ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வருவதோடு இயேசுவின் பூமிக்குரிய ஊழியமானது ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி என்ற கருப்பொருளை நிறைவேற்றியது. ஜல பிரளயத்திற்கு பிறகான புதிய ஒழுங்கின் ஒரு பகுதியாக ஆவிக்குரிய யுத்தத்தின் கருப்பொருளில் மோசே கவனம் செலுத்தினார். உலகின் புதிய ஒழுங்கானது இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தின் வெற்றியை நோக்கி முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை உறுதி செய்தார். ஒப்பிட்டு பார்க்கும்போது கொலோசையர் 2:15 ராஜ்யத்தின் துவக்கத்தில் கிறிஸ்துவின் வெற்றியை பவுல் விவரித்த விதத்தை பாருங்கள். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு கிறிஸ்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
நாம் இங்கே பார்ப்பது போல் இயேசுவின் முதலாம் வருகையில் அவர் பெற்ற வெற்றி அரசியல் அல்ல, ஆவிக்குரியது. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் அவரது காலத்தில் உலகை ஆட்சி செய்த தீமையான துறைத்தனங்களையும் ஆன்மீக அதிகாரங்களையும் தோற்கடிக்க தொடங்கியது. அவருடைய மீட்பின் பணியானது யெகோவா தேவன் பண்டைய நகரமான பாபேலை குறித்தும் பின்னர் கானானின் பெரிய நகரங்களை அழித்ததுமான ஒரு காட்சியை உருவாக்கியதை போன்ற ஒரு பொது காட்சியை உருவாக்கியது. இந்த அர்த்தத்தில் இயேசு தனது புதிய உடன்படிக்கையின் மூலம் விடுவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் இருளினுடைய ஆவிக்குரிய ஆதிக்கத்தை வென்றார். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியத்தை நீண்ட காலத்திற்கு முன்பு ஆதியாகமம் புத்தகத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இறுதி வெற்றியின் தொடக்கமாக பார்க்கின்றனர்.
நாம் எதிர்பார்த்தபடி புதிய ஏற்பாடானது ஆதியாகமம் 6:9-11:9 கருப்பொருள்களை கிறிஸ்துவின் முதல் வருகையுடன் வெறுமனே தொடர்பு படுத்தவில்லை. நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமான ராஜ்யத்தின் தொடர்ச்சிக்கும் அவை பொருந்தும். புதிய ஏற்பாடானது கிறிஸ்துவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வருகைகளுக்கு இடையிலான காலத்தை மோசேயின் பண்டைய வரலாற்றின் கடைசி அதிகாரங்களுடன் தொடர்புடையதான இரண்டு வழிகளில் விவரிக்கிறது. இந்த கண்ணோட்டங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஞானஸ்நானம் மற்றும் ஆவிக்குரிய யுத்தத்தின் முக்கியத்துவத்துடன் நேரடியாக தொடர்புடையவை. இந்த யுத்தத்தில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்போது நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜல பிரளயத்தின் முக்கியத்துவத்தையும் அந்த ஜல பிரளயத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட புதிய ஒழுங்கையும் நாம் தொடர்பு கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டின் ஒரு பத்தியில் குறிப்பாக ஞானஸ்நானத்தை நோவாவின் நாட்களில் உண்டான விடுதலைக்கான ஜல பிரளயத்துடன் தொடர்புடையதாக விவரிக்கிறது. 1 பேதுரு 3:20-22 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியதை கவனியுங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சலுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது.
இந்த குறிப்பிடத்தக்க வேத பகுதியில் பேதுரு நோவாவின் நாட்களில் ஏற்பட்ட ஜல பிரளயத்துடன் ராஜ்யத்தின் தொடர்ச்சியின் போது ஒவ்வொரு நபருக்கும் உண்டாகிற இரட்சிப்பின் அனுபவத்தை நேரடியாக தொடர்புபடுத்தினார். நோவா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜலத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டனர் என்பதை அவர் குறிப்பிட்டார். ஜலத்தின் மூலம் அவர்கள் விடுவிக்கப்பட்டது மனிதகுலம் ஒரு புதிய ஆசீர்வாத உலகிற்குள் நுழைவதற்கான வழியை திறந்து தந்தது.
ஆனால் பேதுரு ஞானஸ்நானத்தின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் நோவாவின் நாள்களில் ஏற்பட்ட ஜல பிரளயத்திற்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இடையே ஒரு நேரடி உறவை கொண்டு வந்தார். நோவாவின் நாளில் காணப்பட்ட ஜலமானது கிறிஸ்தவ ஞானஸ்நானத்தின் ஜலத்தை அடையாளப்படுத்தியது அல்லது எதிர்நோக்கியதென்று அவர் கூறினார். இந்த பாடத்தில் நாம் பார்த்தது போல் நோவாவின் நாட்களில் உண்டான ஜலமானது கொடுமையும் சீர்கேடும் நிறைந்த உலகத்தை சுத்தப்படுத்தி ஒரு புதிய துவக்கத்திற்கு வழி திறந்தது. மோசே செங்கடல் வழியாக கடந்து செல்வது போல் எகிப்தின் கொடுங்கோல் ஆட்சியை அகற்றி இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வந்தது. இதேபோல்
ஞான ஸ்நானத்திற்குரிய ஜலமானது விசுவாசிகளை அவர்களின் பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்துகிறது மற்றும் கிறிஸ்துவில் நித்திய ஜீவனின் புதிய துவக்கத்தை அவர்களுக்கு வழங்குகிறது. ஞான ஸ்நானமானது தேவனை நோக்கி ஒரு நல்ல மனசாட்சியின் அறிக்கையாகிய உணர்வை மட்டுமே ரட்சிக்கிறது என்று 1 பேதுரு 3:21 கூறுவதை இப்போது நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஞான ஸ்நானத்தின் போது ஜலத்தினால் கழுவுவது ஒருவரையும் ரட்சிக்காது. அதற்கு பதிலாக ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையால் மன்னிக்கப்பட்ட மற்றும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தின் அறிக்கையாகும். அது இரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது. எனவே புதிய ஏற்பாட்டில் நோவாவின் நாளில் உண்டான விடுதலைக்கான ஜலப்பிரளயமானது ராஜ்யத்தின் தொடர்ச்சிக்கு பொருந்துகிறது. ஜலப்பிரளயத்தின் வழியாக நோவா ஒரு புதிய உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டதை போல, ஒவ்வொரு முறையும் ஒரு நபர் கிறிஸ்துவிடம் இரட்சிப்பின் விசுவாசத்துடன் வரும்போது அவர் அல்லது அவள் ஞான ஸ்நானத்தினுடைய சுத்திகரிப்பு ஜலத்தின் மூலமாக புது ஜீவனுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எவ்வாறாயினும் நாம் பார்த்தது போல, நோவாவின் நாளில் உண்டான ஜலமானது மனித குலத்தை ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்குள் விட்டு சென்றது என்பதை மோசேயின் பண்டைய வரலாறு குறிக்கிறது. கானானை கைப்பற்றுவதன் மூலம் இஸ்ரவேல் மக்களை இந்த புதிய ஒழுங்குக்கு இணங்கும்படி ஊக்குவிப்பதற்காக மோசே முதலில் இந்த உண்மையை கொண்டு வந்தார். இதே போன்ற பாணியில் புதிய ஏற்பாடு இந்த போதனையை ராஜ்யத்தின் தொடர்ச்சிக்கு பொருத்துகிறது. ஏனெனில் இது ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்கொள்ளும் ஆவிக்குரிய யுத்தத்தை விவரிக்கிறது. எபேசியர் 6:11-12 பவுல் இந்த விஷயத்தை வைத்த விதத்தை பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் தேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பகுதியும் மற்ற புதிய ஏற்பாட்டு பகுதிகளும் இன்றைய கிறிஸ்தவர்கள் தீமைக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை தெளிவாக போதிக்கின்றன. துரதிருஷ்டவசமாக மோசேயை பின்பற்றிய இஸ்ரவேலர்கள் கானானை கைப்பற்றுவதை தவிர்த்ததைப் போல, இன்று பல கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் இந்த பரிமாணத்தை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டனர். ஆனால் புதிய ஏற்பாட்டின் இந்த கண்ணோட்டம் தெளிவாக உள்ளது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் இணைய வேண்டும். எபேசியர் 6:13 பவுல் சொல்வது போல, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் நமது ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெறுவோம். எனவே புதிய ஏற்பாடு ஞான ஸ்நானத்தின் மூலம் நிகழ்ந்த நமது விடுதலையை ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா கொண்டு வந்த விடுதலையுடன் இணைக்கிறது. அதுபோல பூர்வ கால உலகம் போருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது போல, கிறிஸ்தவ ஞானஸ்நானமானது நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய போரில் ஈடுபட நம்மை ஒப்பு கொடுக்கிறது என்று அது கற்பிக்கிறது.
புதிய ஏற்பாடானது ஆரம்பகால வரலாற்றின் கடைசி அதிகாரங்களை ராஜ்யத்தின் துவக்கம் மற்றும் தொடர்ச்சியின் பயன்பாட்டின் வெளிச்சத்தில் நோவா காலத்து ஜலப்பிரளயம் மற்றும் புதிய ஆதிகால ஒழுங்கின் யுத்தத்தின் அடிப்படையில் ராஜ்யத்தின் நிறைவு விவரிக்கப்பட்டுள்ளதை கண்டறிவதில் ஆச்சரியமில்லை. கிறிஸ்து மீண்டும் மகிமையில் வருவதை இறுதி பேரழிவாகவும் இறுதி போராகவும் சித்தரிப்பதன் மூலம் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இந்த இணைப்புகளை உருவாக்கினர். 2 பேதுரு 3 கிறிஸ்து மகிமையில் திரும்புவதற்கும் நோவாவின் ஆரம்பகால ஜலப்பிரளயத்திற்கும் இடையே வெளிப்படையான தொடர்பை காண்கிறோம். 3-6 பேதுரு தனது விவாதத்தை தொடங்கிய விதத்தை கவனியுங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இந்த வேத பகுதியில் இயேசு திரும்பி வரமாட்டார் என்பதற்கு ஆதாரமாக இயற்கையின் ஒழுங்கின் சீரான தன்மையை சுட்டிக்காட்டிய பரியாசக்காரர்களை பேதுரு சரிப்படுத்தினார். சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்தே எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தன என்று அவர்கள் நம்பினர். ஆரம்பத்தில் தேவன் உருவாக்கிய விதத்திலிருந்து எதுவும் உலகத்தை சீர்குலைக்கவில்லை, எதுவும் மாறாததால் எதுவும் இனியும் மாறாது என்று அவர்கள் நம்பினர். ஆனால் நோவாவின் ஜலப்பிரளயத்தை பற்றிய மோசேயின் பதிவை வேறு விதமாக நிரூபிக்கும்படி பேதுரு முறையிட்டார். தேவன் ஜலத்தை ஆரம்பத்தில் சிருஷ்டித்தார், ஆனால் நோவாவின் நாட்களில் உலகம் ஜலத்தால் அழிக்கப்பட்டது. உலக வரலாற்றில் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. நோவாவின் நாட்களில் தேவன் தலையிட்டு உலகை அழித்தார். ஆனால் 2 பேதுரு 3:7 பேதுருவின் முடிவை கவனியுங்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. எளிமையாக சொன்னால், ஜலத்தின் மூலம் பூர்வ உலகம் முடிவுக்கு வந்ததைப் போலவே தற்போதைய வானங்களும் பூமியும் கிறிஸ்துவின் தீர்ப்பில் முடிவுக்கு வரும் என்று பேதுரு வாதிட்டார். நிச்சயமாக இந்த முறை தீர்ப்பு நெருப்பால் வரும், ஆனால் நீரால் அல்ல. ஆனால் தேவன் உலகில் பாவத்திற்கு எதிராக இறுதி நேரத்தில் செயல்பட முடிவு செய்யும் போது முற்காலத்தில் நிகழ்ந்த ஜல பிரளயத்தைப் போல அது ஒரு பெரிய அண்ட அழிவின் மூலம் நடக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். இந்த வழியில் புதிய ஏற்பாடு நோவா காலத்தில் நிகழ்ந்த ஜல பிரளயத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் வருகையை பார்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நோவாவின் நாட்களில் ஒரு பெரிய அண்ட எழுச்சியால் தீயவர்கள் பூமியிலிருந்து நியாயத்தீர்ப்பளிக்கப்பட்டு அகற்றப்பட்டனர். இன்னும் பெரிதாக கிறிஸ்து மகிமையில் திரும்பும் போது நமக்கு தெரிந்தபடி உலகை முற்றிலும் சீர்குலைக்கும் ஒரு பேரழிவு ஏற்படும். பொல்லாதவர்கள் பூமியிலிருந்து அகற்றப்படுவார்கள். கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவரும் ஒரு பெரியதும் நித்தியமுமான புதிய வானத்தை மற்றும் பூமியை சுதந்தரிப்பார்கள். எவ்வாறாயினும் நாம் பார்த்தபடி பழங்கால வரலாற்றில் நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் நிகழ்ந்தபோது தேவ ஜனங்களுக்கும் தேவனின் எதிரிகளுக்கும் இடையே மோதல்களும் போர்களும் இருந்தன. இந்த தொடர்பிற்கு ஏற்ப புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் வருகையை கடைசி பிரபஞ்ச போராகவும் விவரிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-16 கிறிஸ்துவின் வருகையை அப்போஸ்தலனாகிய யோவான் விவரித்த விதத்தை கவனியுங்கள். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே இன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கடைசி கால கண்ணோட்டத்தின் அற்புதமான மொழியில் கிறிஸ்துவின் வருகை உலகளாவிய போராக இருக்கும் என்று யோவான் அறிவித்தார். அதில் கிறிஸ்து தோன்றி தனது எதிரிகள் அனைவரையும் அழிப்பார். இரட்சிப்புக்காக கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு நித்திய வெற்றியின் மகிமை வரும். ஆனால் அவரை நிராகரித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பும் அழிவும் வரும். எனவே புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நிறைவை தீமைக்கு எதிரான தேவனுடைய வெற்றியின் இறுதி அனுபவமாக முன்வைப்பதை நாம் காண்கிறோம். எல்லா எதிரிகளுக்கும் எதிராக தேவன் தனது ராஜ்யத்தை நிறுவுவதில் உறுதியாக இருக்கிறார். கிறிஸ்து மகிமையில் திரும்பும் போது இந்த தெய்வீக நோக்கமும் முழுமையாக உணரப்படும். பொல்லாதவர்கள் அழிக்கப்படுவார்கள் மற்றும் கிறிஸ்துவில் உள்ள தேவ ஜனங்கள் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நித்திய வெற்றியையும் அமைதியையும் அனுபவிப்பார்கள். இந்த பாடத்தில் நாம் ஆதியாகமம் 6:9-11:9 பார்த்தோம். வேதத்தின் இந்த பகுதி இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி வழிநடத்தும் போது மோசே அவர்களுக்கு சரியான திசையை காட்டினார். இந்த அதிகாரங்களின் இலக்கிய அமைப்பையும் கானான் வெற்றியை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேற இஸ்ரவேலை ஊக்குவிக்க மோசே அவற்றை எவ்வாறு வடிவமைத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். மேலும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மூன்று நிலைகளுக்கு இந்த கருப்பொருள்கள் எவ்வாறு பொருந்தும் என்பதையும் பார்த்தோம். இந்த வீழ்ச்சியடைந்த உலகில் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கான போராட்டங்களையும் சவால்களையும் நாம் எதிர்கொள்ளும் போது மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பு கொடுத்த செய்தியை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தேவன் நோவா மூலம் ஆதி உலகத்தை விடுவித்ததைப் போலவே பாவத்தின் கொடுமையிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆனால் கிறிஸ்து தனது மக்களுக்கு இறுதி வெற்றியை தரும் நாளுக்காக காத்திருக்கும் போது பிரச்சனை மற்றும் போராட்டம் நிறைந்த பாதையில் அவர் நம்மை வைத்துள்ளார். அந்த நேரம் வரை நாம் வாழும் உலகம் இன்னும் சரியாகவில்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் உலகத்துக்கான ஆவிக்குரிய போரில் கிறிஸ்துவை பின்தொடர்வது சரியான திசையில் செல்கிறது என்பதை நாம் உறுதியாக நம்பலாம்.